भक्तिषु स्मृतिषु प्रमाणतत्त्वं कृपया लोक्यविशुद्धया हि बुद्ध्या कृतास्वत एव हि भाष्यरत्नं जयरामानुजहस्तिहाम्नि नित्यं. பெருமானாருடைய அவதார மகோத்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து பாஞ்சராத்திராதிகரணமாக இருக்கிற உற்பத்திய சம்பவாதிகரணத்தை அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விசேஷங்களை நாம் தற்போது அனுபவிப்போம். அவிரோத அத்தியாயமாக இருக்கக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தாலே காட்டப்பட்ட எம்பெருமானுடைய காரணத்துவத்துக்கு ஏற்படுகின்ற விரோதங்கள் எல்லாம் களையப்படுகின்றன. இதில் முதல் பாதத்தில் எம்பெருமானுக்கு காரணத்துவம் பொருந்தும் என்கிற அர்த்தம் காட்டப்படுகிறது. அதற்கு எதிராக எழுகின்ற ஆட்சேபங்கள் அந்த யுக்திகளையெல்லாம் நிராகரித்து எம்பெருமானுக்கு காரணத்துவம் பொருந்தும் அப்படின்னு முதல் பாதத்தில் நிரூபிக்கிறார் பாதராயணர். இரண்டாவது பாதத்தாலே இந்த வேதார்த்தத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய மதங்களை எல்லாம் எடுத்து கண்டிக்கும் பாதமாக இந்த பாதம் அமைந்திருக்கிறது. இந்த பாதத்தினுடைய இறுதியில் உற்பத்தி சம்பவாதிகரணம் என்கிற அதிகரணம் நாலு சூத்திரங்களை கொண்டு அமைந்திருக்கிறது. இந்த உற்பத்தி சம்பவாதிகரணம் பகவத் சாஸ்திரமான பாஞ்சராத்திரத்தை குறித்ததாக அமைந்திருக்கிறது என்பது அனைத்து வியாக்கியாத்தக்களும் ஏற்றிருக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குது. இதில் சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நாலு சூத்திரங்களும் இந்த பாதம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய கொள்கைகளை கொண்ட மதங்களை கண்டிப்பதாக அமைந்திருக்கிறபடியினாலே பாஞ்சராத்திரத்தையும் வேதத்துக்கு எதிரான கொள்கையாக எடுத்து நாலு சூத்திரங்களாலேயும் பாஞ்சராத்திரம் நிராகரிக்கப்படுகிறதா, அல்லது பாஞ்சராத்திரத்தில் எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்களை பூர்வபக்ஷமாக முன்வைத்து சித்தாந்தமாக பாஞ்சராத்திர சாஸ்திரம் பிரமாணமே என்று காட்டப்படுகிறதா என்பதில் சர்ச்சை ஏற்படுகிறது. இந்த நாலு சூத்திரங்கள் உற்பத்திய சம்பவாத்து அப்படி என்பது முதல் சூத்திரம், நஜ கர்த்துகரணம் என்பது இரண்டாவது சூத்திரம், விஜயானாதிபாவேவா தத் பிரதிஷேதா என்பது மூன்றாவது சூத்திரம், விப்ரதிஷேதாச்ச என்பது நாலாவது சூத்திரம். இந்த நாலு சூத்திரங்களுக்கும் ஒரு சில வியாக்கியாத்தாக்கள் நாலு சூத்திரமும் சேர்ந்து பாஞ்சராத்திர சாஸ்திரம் என இந்த பாதமே வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சாங்கியாதி மதங்களை கண்டிப்பதாக அவற்றில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துக்காட்டி அவற்றை நிராகரிப்பதாக அமைந்திருக்கிறபடியினாலே இந்த நாலு சூத்திரங்களும் கூட பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை எடுத்து காட்டுவதாக உரையிட்டிருக்கிறார்கள். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே முதல் இரண்டு சூத்திரங்கள் பூர்வபக்ஷமாக கொண்டு பின் இரண்டு சூத்திரங்கள் சித்தாந்தத்தை காட்டுவதாக பாஷ்யமிட்டு அருளியிருக்கிறார். முன்னிரண்டு சூத்திரங்களாலே பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்பிரமாணமோ என்கிற சந்தேகத்தை எழுப்பி அவ்வாறு அதனுடைய பிராமணியத்துக்கு எந்த குறையும் இல்லை என்ற அந்த சந்தேகங்களை களையும் விதமாக பின் இரண்டு சூத்திரங்களை நிர்வகித்திருக்கிறார். இந்த பாஞ்சராத்திராதிகரணம் தனி கிரந்தங்களையே ஏற்படுத்தியிருக்கிறது. எம்பெருமானாருக்கு முன் சுவாமி ஆளவந்தார் ஆகம பிராமணியத்தில் இந்த நாலு சூத்திரங்களையும் எடுத்துக்காட்டி அதற்கு மற்ற மதங்களில் கூறப்படுகிற அர்த்தங்களை எடுத்துக்காட்டி அவற்றை நிராகரித்து பாஞ்சராத்திரத்தினுடைய பிராமணியத்தை நிரூபித்திருக்கிறார். இதுபோலவே எம்பெருமானாருக்கு பின் பாஞ்சராத்திர ரட்சை என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் பாஞ்சராத்திரத்தினுடைய பிராமணியத்தை நிரூபித்திருக்கிறார். இப்போ இந்த நாலு சூத்திரங்களுடைய அர்த்தத்தை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதில் ஏற்படுகின்ற ஆட்சேபங்களையும் பார்த்து அந்த ஆட்சேபங்களுக்கு சுவாமி எவ்வாறு சமாதானம் அருளியிருக்கிறார் என்பதையும் காண்போம். முதல் சூத்திரம் உற்பத்தி சம்பவாது என்கிற சூத்திரத்தில் உற்பத்தியை பாஞ்சராத்திர சாஸ்திரம், அதாவது ஜீவனுக்கு உற்பத்தியை பாஞ்சராத்திர சாஸ்திரம் கூறுகிறது. அந்த உற்பத்தி அசம்பவாது, அது ஜீவனுக்கு பொருந்தாது, அது ஜீவனுக்கு ஏற்படாது. அனாதியாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு உற்பத்தி பொருந்தாது, ஆனால் இந்த உற்பத்தி இது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தால் கூறப்படுகிறது என்பது பாஞ்சராத்திரத்துக்கு எதிராக வைக்கப்படுகிற ஒரு பட்சம். இதற்கு எது அடி என்று கேட்டால், வாசுதேவாது சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே, சங்கர்ஷணாத்து பிரத்யும்ன சங்கம் மன ஜாயதே, தஸ்மாத் அனிருத்த சங்கம் அகங்காரோ ஜாயதே என்கிற வச்சனங்களை எடுத்துக்காட்டி, வாசுதேவனிடமிருந்து சங்கர்ஷணன் என்கிற பெயருடையவனாய் இருக்கிற ஜீவன் உண்டாகிறான், சங்கர்ஷணமிருந்து பிரத்யும்னன் என்று அறியப்படுகிற மனம் உண்டாகிறது, அந்த பிரத்யும்னிலிருந்து அனிருத்தன் என்கிற பெயருடையவனான அகங்காரம் ஏற்படுகிறது என்று இவ்வாறு அமைந்திருக்கிற வச்சனங்களை எடுத்துக்கொண்டு, இது ஜீவனுக்கு உற்பத்தியை நிரூபிப்பதாக அமைந்திருக்கிறது, ஜீவனுக்கு தோற்றம் ஏற்பட்டதாக இது கூறுவதாக அமைந்திருக்கிறது. ஆனால் சாஸ்திரமோ ந ஜாயத்தே பிரேதேவாபி பசித்தது என்று ஜீவனுக்கு ஜீவனை அனாதியாகவும் அனந்தனாகவும் பிறப்பற்றவனாகவும் இறப்பற்றவனாகவும் சாஸ்திரம் நிர்ணயித்திருக்கிறபடியினாலே, இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்துக்கு இது புறம்பாக இருக்கிறபடியினாலே இந்த சாஸ்திரம் தள்ளத்தக்கது என்று அந்த விதத்தில் பூர்வபக்ஷம் முன்வைக்கப்படுகிறது. அதுபோலவே இரண்டாவது சூத்திரம் நஜ கர்த்துகரணம் என்று கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஜீவனிடமிருந்து கரணமான மனசு தோன்றுவதில்லை, ஏனெனில் ஏதஸ்மா ஜாயத்தே பிராணோ மனஹா சர்வேந்திரியாணிச என்று மனம் மற்றும் அனைத்து இந்திரியங்களும் பிரம்மத்தினிடமிருந்தே தோன்றுகின்றன என்று சாஸ்திரம் உரைத்திருக்கிறபடியினாலே, இங்கு சங்கர்ஷணாது பிரத்யும்ன சங்கம் மனஹஜாயத்தே என்று சங்கர்ஷணமிருந்து பிரத்யும்னன் என்று சொல்லப்படுகிற மனம் தோன்றுகிறது என்கிற வச்சனத்தை பார்க்கும்போது, கர்த்தாவான ஜீவனிடமிருந்து காரணமாக இருக்கக்கூடிய மனம் தோன்றுகிறது என்பது போன்ற வச்சனம் இருக்கிறபடியாலே, மனம் மற்றும் அனைத்து இந்திரியங்களுக்கும் காரணமாக பிரம்மமே இருக்கிறான் என்கிற சாஸ்திர வச்சனத்துக்கு இது எதிராக இருக்கிறபடியினாலே, இதனாலேயும் பாஞ்சராத்திராகவும் ஸ்ருதி விரோதம் என்று பூர்வபக்ஷம் இரண்டு சூத்திரங்களாலே முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய சம்பிரதாயத்தில் அடுத்த இரண்டு சூத்திரங்கள் சித்தாந்தமாக கொள்ளப்படுகின்றன. விஜயானாதிபாவேவா தத் அப்ரதிஷேதா என்றும் விப்ரதிஷேதாச்ச என்று சொல்லக்கூடிய இரண்டு சூத்திரங்களும் சித்தாந்த சூத்திரங்களாக கொள்ளப்படுகின்றன. ஆனால் அத்வைத மதத்தில் இந்த இரண்டு சூத்திரங்கள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு எதிராக, அதாவது சித்தாந்த சூத்திரமாகவே நாளையும் கொண்டு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை வேத விரோதமாக நிரூபித்திருப்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது. இதில் விஜயானாதிபாவேவா தத் அப்ரதிஷேதா என்பதிலும் விப்ரதிஷேதாச்ச என்பதிலும் கூறப்படுகின்ற குறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பிற மதங்களில் வாசுதேவனிடமிருந்து சங்கர்ஷன் பிறக்கிறான், சங்கர்ஷனிடமிருந்து அனிருத்தன் பிரத்யும்னன் பிறக்கிறான், பிரத்யும்னனிடமிருந்து அனிருத்தன் பிறக்கிறான்லாம் சொல்லச்சு. அப்போது ஒன்று காரணம், மற்றொன்று காரியம். காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படியானால் வாசுதேவனுக்கும் சங்கர்ஷணனுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே வித்தியாசம் இருக்கிறது தெரிகிறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது காரண காரிய பாவத்தாலே வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போது பகவத் சாஸ்திரத்தில் பல தேவதைகள் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இவர்கள் அனைவரும் ஒன்று என்றும் கூற முடியாது, ஏனெனில் காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தே ஆக வேண்டுமே என்று இவ்வாறு ஒரு ஆட்சேபம் எழுப்பப்பட்டு அது குறையாக காட்டப்படுகிறது. இந்த குறையில் சாஸ்திரத்துக்கு இதில் என்ன, சாஸ்திரார்த்தத்துக்கு என்ன விரோதம் என்பது நிரூபிக்கப்படவில்லை, அது ஏதோ குறையாக மட்டும் காட்டப்படுகிறது. அதுபோலவே அடுத்த சூத்திரத்தில் சாண்டில்யர் சாங்கேஷு வேதேஷு நிஷ்டாம் அலபமான சாண்டில்யா பாஞ்சராத்திர சாஸ்திரம் அதீத்தவான் என்னே, எல்லா அங்கங்களோட கூடிய வேதங்களிலேயும் நிஷ்டையை பெறாதவரான சாண்டில்யர் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அதிகரித்தார் என்பதை வேதத்துக்கு விரோதமாக, வேதத்தை நிந்திப்பதான ஒரு வச்சனமாக கொண்டு நேரடியாகவே பாஞ்சராத்திர சாஸ்திரம் வேதத்தை நிந்தித்திருக்கிறபடியினாலே இது வேத விரோத சாஸ்திரமே என்கிற ஆட்சேபம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு எதிராக எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த சூத்திரத்தில், அதாவது மூன்றாவது சூத்திரம் அதிகரணத்தினுடைய மூன்றாவது சூத்திரத்தில் விஜயானாதிபாவேவா தத் அப்ரதிஷேதா என்பதில் வா என்கிற சொல் வந்திருக்கிறபடினாலே முன் சொன்ன இரண்டு சூத்திரங்களினுடைய அர்த்தம் மாற்றப்படுகிறது, அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. முன் சூத்திரங்களில் சொல்லப்பட்ட நோக்கு எங்கள் இடத்தில் மாறுகிறது. முன் சூத்திரங்களுடைய நோக்கு என்ன? பஞ்சராத்திர சாஸ்திரத்தில் ஏதாவது குறை இருக்குமோ என்கிற ஆசங்கை எழுப்பப்படுகிறது. அது அவ்வாறு இல்லை என்று காட்டும்படியாக இந்த வா சப்தம் அந்த நோக்கினுடைய மாறுதலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. விஞ்ஞானாதி பாவேவா என்பதனாலே இந்த முதலில் எடுக்கப்பட்ட சங்கரன் பிரத்யும்ன் அனிருத்தன் முதலானவர்கள் விஞ்ஞானாதி பாவேவா என்கையாலே ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காரண வஸ்துவான பரமாத்மாவே என்பதனால் பாஞ்சராத்திரத்தினுடைய பிராமணியத்துக்கு எந்த குறையும் இல்லை, அது தள்ளப்படாததாக இருக்கிறது, பிராமணியம் தள்ளப்படாததாக இருக்கிறது என்கிற அர்த்தம் சித்திக்கிறது. அதாவது சங்கர்ஷனாம ஜீவோ ஜாயத்தே என்று இப்படியெல்லாம் சொல்லி வந்த ஸ்லோகங்களில் சங்கர்ஷனன் என்கிற சொல்லாலே ஜீவன் குறிக்கப்படவில்லை, பரமாத்மாவே குறிக்கப்படுகிறான். அந்த ஜீவனை அதிஷ்டித்திருக்கக்கூடிய பரமாத்மாவே காட்டப்படுகிறான். அந்தந்த தொழிலை புரிவதற்காக ஜீவனுக்கு ஜீவனை அதிஷ்டித்தும் மனசை அதிஷ்டித்தும் அகங்காரத்தை அதிஷ்டித்தும் பகவான் வியூக ரூபங்களை கொண்டு அந்தந்த தொழில்களை செய்து இவ்வாறு அதிஷ்டித்து நிற்கிறபடினாலே அந்தந்த ரூபங்களில் அடியார்களுக்கு ஆராதிக்கப்படுபவனாக அவன் நிற்கிறான் என்று பாஞ்சராத்திர சாஸ்திரமே காட்டியிருக்கிறபடினாலே இவை அனைத்தும் பகவானையே குறிக்கிற சொல்லே ஒழிய ஜீவனுக்கு ஜீவனை உத்தேசித்து ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்லும் வச்சனமாக கொள்ளத்தக்கது அல்ல என்பது காட்டப்படுகிறது. வச்சனத்தையே எடுத்துட்டு பார்த்தா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயத்தை வாசுதேவாத்து சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயத்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சங்கர்ஷனாத்து பிரத்யும்ன சங்கம் மனஜாயத்தேன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னாலே இந்த இடத்துல நோக்கு ஜீவாத்துன்னு சொல்லாம வாசுதேவனிடமிருந்து சங்கர்ஷணன் என்கிற பெயருடைய ஜீவன் தோன்றினான்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த ஜீவனிடமிருந்து மனசு தோன்றித்துன்னு சொன்னால்தானே முன்னிரண்டு சூத்திரங்களில் சொல்லப்பட்ட குறைகள் பாஞ்சராத்திரத்துக்கு அமையும். அவ்வாறு சொல்லாமல் சங்கர்ஷனாத்து பிரத்யும்ன சங்கம் மனஜாயத்தேன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னாலே இந்த இடத்துல நோக்கு ஜீவன் இடத்துல இல்லை, இந்த வச்சனத்தின் நோக்கு வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களிடமே இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சேதனாச்சேதனங்கள் அனைத்தும் பிரம்மாத்மகம் என்று உபதேசிப்பதற்காகவே வேதாந்த சாஸ்திரம் ஏற்பட்டது. சேதனாச்சேதனங்கள் பிரம்மாத்மகமாக இருக்கிறபடியினாலே சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களை ஜீவ மனசு அகங்காரத்தோடு சமானாதிகரணத்தில் ஒரே வேற்றுமையில் இந்த வச்சனம் படிக்கிறது. இதனால் ஜீவனுக்கு உற்பத்தி ஏற்பட்டதாக கொள்ளாமல் பகவான் தானே சங்கர்ஷனாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் வியூக ரூபங்களை கொண்டு எழுந்தருள் இருக்குமையை பாஞ்சராத்திர சாஸ்திரம் காட்டுவதாக நாம் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இப்போ இந்த இதே சூத்திரத்துக்கு குதிரட்டி மதங்களிலே சொல்லப்படுகிற அர்த்தத்தின்படி வாசுதேவனிடமிருந்து சங்கர்ஷணன் பிறந்தான் என்று கூறியதனால காரணத்திற்கும் காரியத்திற்கும் பேதம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கொண்டு இவர்கள் ஒன்றா அல்லது வேறுபட்டவர்களா என்கிற சங்கையும் இவ்விடத்திலே நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. பகவானுக்கு பல அவதாரங்கள் உண்டு, பகவான் அதே பகவான் பலபடிகளாக அவதரிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறபடினாலே எவ்வாறு ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை நாம் புரிந்து கொள்கிறோமோ அதுபோலவே சங்கரன பிரத்யும்ன அனிருத்தர்களுடைய ரூபங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஜீவனை அதிர்ஷ்டித்து நிற்கிற அதே பகவான் அவன் அதற்காக கொள்கிற ரூபம் சங்கர்ஷணனாகவும் அதுபோலவே மனதை அதிர்ஷ்டித்திருக்கிற ரூபம் அதற்காக பகவான் கொள்கிற அந்த ரூபத்தை பிரத்யும்னாகவும் அதுபோல அகங்கார விஷயத்திலே பகவான் அதிர்ஷ்டித்திருக்கிற அந்த ரூபத்தை அனிருத்தனாகவும் கொள்கிறோமே தவிர இதில் இவர்கள் வெவ்வேறானவர்கள், ஒருத்தர் காரணம் மற்றொருத்தர் காரியம் எனெல்லாம் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இந்த வச்சனத்தினுடைய நோக்கு சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் முதலானவர்கள் அவர்கள் விஷயமாகவே அமைந்திருக்கிறதே ஒழிய ஜீவன் மனசு அகங்கார விஷயமாக அமையவில்லை, அதை பிரதானமாக கொள்ளவில்லை என்று காட்டினபடியினாலே ஜீவனுக்கு உற்பத்தியோ அல்லது அந்த ஜீவனாகிற கர்த்தாவிடமிருந்து மனசாகிற கரணம் தோன்றுகிறது என்று முன்பு கூறிய சூத்திரங்களுடைய அர்த்தங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகின்றன இந்த சூத்திரத்தால். இவ்வாறு இந்த வசனத்தினுடைய பொருளை விளக்கி, இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நன்கு நமக்கு விளக்கி, அதன் மூலமாக முன் இரண்டு சூத்திரங்களில் எழுப்பப்பட்ட குறைகள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தீண்டவே தீண்டாது என்று மூன்றாவது சூத்திரம் நிரூபித்து காட்டுகிறது. அதனால்தான் அப்ரதிஷேத விஜயானாதி பாவேவா அப்ரதிஷேதகான அந்த அப்ரதிஷேத சப்தம் இவ்விடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதுபோலவே நாலாவது சூத்திரத்தில் விப்ரதிஷேதாச்ச என்கிற இந்த சூத்திரத்தில் இந்த வச்சனத்துக்கு பொருள் சொல்லி, இந்த வச்சனத்தினுடைய நோக்கு ஜீவனுக்கு உற்பத்தி இருக்கிறது என்று கூறுவது இந்த வச்சனத்தினுடைய நோக்கம் அல்ல என்று நிரூபித்து, ஆகையால் ஜீவோத்பத்தி பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை, அதனுடைய நோக்கு சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களை பற்றினதே என்பதை காட்டி, அதனால் ஜீவனிடமிருந்து மனசு தோன்றியது என்று கூறுவதும் பொருந்தாது என்று வச்சனத்தினுடைய பொருளை விளக்கி மூன்றாம் சூத்திரம் விளக்கமளித்தது. நாலாவது சூத்திரம் நேரடியாகவே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஜீவ விஷயமான வாக்கியத்தை எடுத்து சொல்லி, சஹி அனாதிஹி அனந்தஷ்ச பரமார்த்தேன நிச்சிதா என்று, அந்த ஜீவன் ஆதியும் அந்தமும் அற்றவன் என்பதே உயர்ந்த பொருளாக நிச்சயிக்கப்படுகிறது என்று அமைந்திருக்கிற வசனத்தை எடுத்து காட்டி, பாஞ்சராத்திர சாஸ்திரமே ஜீவன் அனாதியாகவும் அனந்தனாகவும் இருக்கிறான் என்று கூறியிருக்கிறபடியினாலே, முன்னிரண்டு சூத்திரங்களில் காட்டப்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய வசனத்தின் அர்த்தம் பொருந்தாது என்று இரண்டாம் விதமாக அதில் காட்டப்பட்ட அர்த்தம் மறுக்கப்படுகிறது. ஆக இரண்டு சூத்திரங்களை கூறப்பட்ட சூத்திரங்களாக எடுத்துக்கொண்டு அவற்றில் ஆட்சேபம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு வச்சனத்துக்கு பொருள் சொல்வதாக எடுத்துக்கொண்டு அவற்றில் ஒரு ஆட்சேபம் இரண்டு ஆட்சேபங்களை எழுப்பி, அந்த ஆட்சேபங்களுக்கு பின்னிரண்டு சூத்திரங்கள் சித்தாந்த சூத்திரங்களில் சமாதானம் உரைக்கப்பட்டது. இப்போ இந்த நாலு சூத்திரத்துக்கும் ஒருத்தர் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு விரோதமாகவே பொருள் கொள்வாரே, ஆனால் அவ்வாறு பொருள் கொண்டாலும் அந்த பொருள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கட்டுப்படுத்தாது விரோதிக்காது என்பதையும் நாம் காணலாம். இப்போ இதில் முதல் ரெண்டு சூத்திரங்களை ஏற்கனவே பூர்வபட்சமாக எடுத்து பார்த்து விட்டோம். இந்த பின்னர் ரெண்டு சூத்திரங்களில் அதாவது மூணாவது சூத்திரத்தில் சங்கர்ஷண பிரதிம்ன அனிருத்தர்கள் இவர்கள் ஒருத்தரா வெவ்வேறானவர்களா என்கிற சர்ச்சையை எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாஞ்சராத்திர சாஸ்திரம் இவர்கள் ஒருவரே என்று தெளிவாக காட்டியிருக்கிறது. இவ்வாறு கொள்வதில் எந்த குறையும் இல்லை. ஏனெனில் சாஸ்திரமே கூட அஜாயமான புதா விஜாயத்தே என்று பிறப்பிலியா இருக்கக்கூடிய எம்பெருவான் பல பிறவிகளை பல அவதாரங்களை எடுக்கிறான் பல வடிவங்களை கொள்கிறான் என்று சாஸ்திரமே காட்டியிருக்கிறபடினாலே இது சாஸ்திர விரோத அர்த்தமும் அல்ல. அடுத்த சூத்திரத்தில் அதற்கு பொருள் சொல்லும்போது சாண்டிலியர் விஷயமாக எழுந்திருக்கிற வச்சனத்தை எடுத்து அதில் அந்த வச்சனம் வேத நிந்தை செய்வதாக அமைந்திருக்கிறது, வேதத்திலே நிஷ்டையை காணாதவர் பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே கண்டார் என்று சொன்னால் அப்போ அது வேத நிந்தனையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த தோஷமும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் வைக்கப்பட முடியாது என்று நாம் தற்போது பார்ப்போம். ஏனெனில் இந்த வேதாந்த சூத்திரத்திலேயே விசாரிக்கப்படுகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, வேத சிரசாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சர்ச்சித்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த இடங்களில் எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று இடத்துல தெளிவாக பாதராயண சூத்திரங்களால் எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ ஒரு மாணவன் ஒரு சிஷ்யன் வேதாந்தத்தில் நேரடியாக அபியசித்து அதில் ஒரு சில சந்தேகங்கள் அவனுக்கு ஏற்பட்டு உறுதியான நிலை பெறுவதற்கு வேதாந்த சூத்திரங்களை கொண்டே தெளிவு பெறுகிறான் என்று சொன்னால் அதை நாம் வேத நிந்தையாக கொள்ள முடியும். அதுபோலவே இந்த சூத்திரத்துக்கு பல மதங்களைச் சார்ந்தவர்களும் வியாக்கியானம் விட்டிருக்கிறார். இந்த சூத்திரங்களுடைய அர்த்தம் என்னது என்று அறிவதில் இருக்கக்கூடிய அருமையால் வியாக்கியானத்தை பற்றியே அவரவர்கள் அந்த பொருளை கற்கிறார். அப்போ சூத்திரத்தை உடைய பொருளை அறிவதற்கு இன்னாருடைய வியாக்கியானத்தை பற்றினேன் என்று சொன்னால் அது சூத்திரத்துக்கு குறையை ஏற்படுத்தியதாக நிந்தையை செய்து விட்டதாக கொள்ள முடியாது என்கையாலே இந்த வசனத்தை வேத நிந்தா வாக்கியமாக கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரமே கூட தானே விதித்திருக்கக்கூடிய அனுதித ஹோமத்தை நிந்தித்து நகிநிந்தா நியாயத்தாலே உதித ஹோமத்தை போற்றியிருக்கும் வச்சனத்தையும் சாஸ்திரத்திலேயே நாம் காண்கிறோம். இவ்விடத்தில் நகிநிந்தா நியாயத்தை கொள்ள வேண்டும், சாஸ்திரம் உதித ஹோமத்தை போற்றுவதற்காகவே அனிருத்த ஹோமத்தை நிந்திப்பதாக ஒரு வச்சனத்தை வைத்திருக்கிறது என்று மீமாம்சகர்கள் அவ்விடத்திலே பொருளை காட்டியிருப்பது போல, இவ்விடத்திலேயும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய உயர்வை காட்டுவதற்காக, அதை புகழ்வதற்காக வேதத்தில் இவர் பொருளை காணாமல் பாஞ்சராத்திரத்திலே கண்டார் என்கிற வச்சனம் அமைந்திருப்பதாகவும் கொள்ளலாம். நகி நிந்தா நிந்தியம் நிந்தித்தும் பிரவர்த்ததே அப்பித்து இத்தரத் பிரசம்சித்தும் என்று ஒன்றை நிந்திக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு வச்சனங்கள் பேசப்படுவதில்லை, மற்றொன்றை போற்ற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய வச்சனங்கள் ஏற்படுகின்றன என்கிற விளக்கத்தை கொண்டு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய வச்சனம் வேத நிந்தா வச்சனமாக கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் வேதத்திலேயே அத்தகைய வச்சனங்கள் தானே விதித்த ஹோமத்தை தானே நிந்திப்பதாக அமைந்திருக்கிற வச்சனத்தில் எவ்வாறு நகிந்தா நியாயத்தை கொள்கிறோமோ அதுபோலவே இது நிந்தா வச்சனமாக கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று தெரிகிறது. அது நாலு சூத்திரங்களிலேயும் பாஞ்சராத்திரிகள் கொள்ளாத பட்சத்தை முன்வைத்துதான் குத்ருஷ்டிகளும் கூட குறைகளை கூறுகிறார்களே தவிர பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய கொள்கைகளை கொண்டு அவர்கள் குறை கூறுவதில்லை என்பது நமக்கு தெரிகிறது. அதாவது முதல் சூத்திரத்தில் ஜீவனுக்கு உற்பத்தின்னு சொன்னால் பாஞ்சராத்திர சாஸ்திரம் ஜீவோற்பத்தியை ஏற்பதில்லை. இரண்டாவது சூத்திரத்தில் ஜீவனிலிருந்து மனசு எவ்வாறு தோன்றும்னு கேட்டால் அதுவும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய கொள்கை இல்லை. மூன்றாவது பகவானுடைய அவதாரங்க ரூபமாக எவ்வாறு அவதாரங்களை ஏற்கிறோமோ அதுபோலவே சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபங்களை ஏற்கலாம் என்று சொல்லும்போது அதிலேயும் எந்த குறையும் இல்லை. அதுபோலவே இது வேத நிந்தாவச்சனமாக கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்று நாலு சூத்திரங்களிலேயும் வைக்கப்படுகின்ற கொள்கைகள், நாலு சூத்திரங்களிலும் வைக்கப்படுகின்ற ஆட்சேபங்கள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தீண்டவே தீண்டாது. ஏனெனில் இந்த நாளில் சொல்லப்படுகிற குறைகளும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் கொள்கைகளே அல்ல என்று இந்த நாலு சூத்திரத்துக்கும் அவன் ஆளவந்தார் எம்பெருமானார் முதலாளர் வெளியிட்ட அர்த்தத்துக்கு விரோதமாக குத்ருஷ்டி மதங்களில் கொள்ளப்படுகிற அர்த்தத்தையே கொண்டாலும் கூட இந்த கொள்கைகள் எதுவுமே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் காண கிடைக்காமையாலே இந்த ஆட்சேபங்கள் எவையும் பொருந்த மாட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து என்ன தேறுகிறதுன்னு கேட்டால் இந்த சாஸ்திரத்தினுடைய உயர்வு எத்தகையதுன்னு சொன்னால் இதில் இல்லாத தோஷங்களை ஏறிட்டு சொல்லிதான் இதை குறை சொல்ல வேண்டும்படியாக இருக்கிறது. மற்ற மதங்களை எல்லாம் சொல்லும்போது அந்தந்த மதங்களுடைய கொள்கைகளையே சொல்லி அவற்றை நிராகரிக்குமா போல, இவ்விடத்தில் அவற்றினுடைய குறையை சொல்லி நிராகரிக்காமல் அதில் இல்லாத தோஷங்களை எல்லாம் ஏறிட்டு சொல்லி நிராகரிப்பதிலிருந்து இந்த சாஸ்திரத்தினுடைய உயர்வு தெரிகிறது. இது ஒரு வாதத்திற்காக சொல்லப்பட்ட விஷயமே தவிர இந்த சூத்திரங்களுடைய உண்மையான அர்த்தம் பாதராயணர் பாஞ்சராத்திர சாஸ்திரம் அறியாதவர் அல்ல. பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண ஸ்வயம் என்று அத்தனையும் பகவானே வெளியிட்டு தருணினான் என்று இந்த சாஸ்திரத்தினுடைய கௌரவத்தை எல்லாம் மகாபாரதம் நன்றாக வெளியிட்டு இருக்கிறது. இந்த சாஸ்திரத்தினுடைய பெருமை அறியாதவர் அல்ல. ஆகையால் அதில் இல்லாத தோஷங்களை ஏறிட்டு சொல்லக்கூடியவர் சூத்திரக்காரர் அல்ல என்பதனாலே சுவாமி காட்டின அர்த்தங்களே தேரும். இரண்டு சூத்திரங்கள் பூர்வபட்ச சூத்திரங்கள், இரண்டு சூத்திரங்கள் சித்தாந்த சூத்திரங்களாக அமைந்திருக்கின்றன என இந்த பொருளே கொள்ளத்தக்கது. இதில் இன்னொரு ஆட்சேபம் எழுப்பப்படலாம். இந்த குழப்பம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாலே இந்த குழப்பத்துக்கு காரணமே அதுதான். இந்த பாதம் முழுவதுமே வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய மதங்களை கண்டிப்பதாகவே தானே இந்த பாதம் முழுவதும் அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த நாலு சூத்திரங்கள் பாஞ்சராத்திர சாஸ்திர விஷயமாக கொண்டு அதை கண்டிப்பதாகவே அமைந்திருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கொள்கையாக கொள்கிறார்கள். பாஞ்சராத்திரத்தை பிரமாணமாக ஏற்கின்ற ஒரு சிலர் கூட இந்த பாதம் வேதவிரோதமான மதங்களை கண்டிப்பதாக இருக்கிறபடினாலே இந்த நாலு சூத்திரங்கள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பற்றினதாகவே இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அது வேறு ஆகவத்தை கண்டிப்பதாகவும் பொருள் சொல்லி கொள்கிறார்கள். இவர்கள் இருவரும் கொள்கிற கொள்கை என்னன்னு சொன்னால் இந்த பாதம் முழுவதும் வேதத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மதங்களை கண்டிப்பது, இதுதான் அவற்றினுடைய நோக்கு என்பதை அவர்கள் கொள்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாதத்தில் எவ்வாறு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பிராமணியம் பேசப்படுகிறது, இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு சமாதானம் என்னவென்ன, இத்தனை மதங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து சாங்கியாதி மதங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து சூத்திரக்காரர் கண்டித்து வந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் கண்டித்த பிறகு இறுதியாக அப்போது அனைத்து மதங்களுமே, அதாவது பாசுபாத மதம் முதலான அனைத்து மதங்களுமே வேத விரோதமான மதங்கள் என்று நிரூபித்த அளவில் அப்போது இவற்றை போன்ற வகையை சார்ந்ததாக இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரமும் கொள்ளத்தக்கதா என்கிற கேள்வி சிஷ்யர்களுக்கு ஏற்படுமா ஐயாவே? அல்லது இவற்றிலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரம் உயர்ந்ததா என்கிற சங்கை ஏற்படும் ஆகையாலே அதை களைவதற்காகவே இந்த சூத்திரங்களை வெளியிட்டருளினார் என்று சமாதானம் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதங்களில் அனைத்து மதங்களையுமே ஒரே விதத்தில் அவர் கண்டித்திருக்கிறார். வேத மதத்தை மறுக்கின்ற வேத பாஹ்ய மதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வேத பாஹ்ய மதங்களை கண்டிக்கும் போது அவை முழுவதுமாக அப்பிரமாணம் என்று கண்டித்து வேதத்தை இசைந்திருக்கக்கூடிய மதங்களாக இருக்கக்கூடிய சாங்கிய யோக பாசுபாத மதங்களை எடுத்து பார்க்கும்போது அவற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோஷங்களை எடுத்து சூத்திரக்காரர் நிரூபிக்கிறார். உதாரணமாக சாங்கிய மதத்தை எடுத்துக்கொண்டார். அப்ரம்மாத்மகமாக சேத்தனா சேத்தனங்கள் பிரம்மாத்மகம் அல்ல என்பது அவர்களுடைய கொள்கை. யோக பாசுபாத மதங்களில் உபாதான காரணத்துவம் பிரம்மத்துக்கு இல்லை என்கிற கொள்கை. ஜீவனாக இருக்கக்கூடிய பசுபதி தத்துவத்தை பகவத் தத்துவமாக ஈஸ்வர தத்துவமாக அறியும் குறை முதலானவற்றை எடுத்து அதனால் அந்த மதங்களில் இந்தந்த விஷயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேத விரோதமான கொள்கைகளை அவர் நிராகரித்து வந்திருக்கிறார். ஆகையால் இவை முழுவதுமாக அப்பிரமாண்யம் என்று சொல்லாமல் இந்த மதங்கள் எல்லாம் ஒரு சில அம்சங்களில் வேத விரோதமாக இருக்கிறபடியினாலே அவை உதாரணமாக யோக மதத்தை எடுத்துட்டால் யோக மதத்துக்கு யோக ஸ்வரூபத்தை நிரூபிப்பதில் அது பிரமாணமாக இருந்த போதிலும் வேதத்துக்கு முரணான ஒரு சில கொள்கைகளும் அதில் இருக்கின்றன என்று சொல்லியே நிராகரிக்கப்படுகிறது. அதுபோலவே பசுபதி தத்துவத்தை நிரூபிப்பதில் பாசுபாத மதம் பிரமாணமாக இருந்ததே ஆகிலும் வேதத்துக்கு விரோதமான கொள்கைகளை சிலவற்றை அது கொண்டிருக்கிறது என்பதனால் அது நிராகரிக்கத்தக்கது என்று இவ்வாறு எந்தெந்த அம்சங்களில் அந்த பிராமணியத்துக்கு குறைவு ஏற்படுகிறது என்று காட்டி வந்து இத்தகைய குறைகள் எதுவும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இல்லை என்று இறுதியில் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை வெளியிடுகிறார். இப்போ முன் சொல்லப்பட்ட குறைகள், அதாவது சேத்தனா சேதனம் பிரம்மாத்மகம் அல்ல என்கிற குறை பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இல்லை என்பதை இங்கே எடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களையே கொண்டு நாம் அறியலாம். ஜீவன் மனசு முதலான தத்துவங்கள் பிரம்மாத்மகமாக இருக்கிறபடியினாலே தான் அவர்கள் சமானாதிகரணமாக ஒரே வேற்றுமையில் பகவானோடு படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனாலே முன் மதங்களில் சொல்லப்பட்ட குறைகள் எதுவும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இல்லை என்று தெரிகிறது. அதுபோலவே இதே காரணத்தால் பிரம்மத்தினுடைய உபாதான காரணத்துவம் நிரூபிக்கப்படுகிறது. அதுபோலவே பரதத்துவமானது ஸ்ரீமன்னாராயணனே என்று பாஞ்சராத்திர சாஸ்திரம் காட்டுகிறபடினாலே பாசுபத மதத்தில் இருக்கக்கூடிய அந்த குறையும் களையப்படுகிறது. ஆகையால் முன்கூறிய மதங்களில் ஒரு சில மதங்கள் முழுவதுமாக வேத பாஹ்ய மதங்களாய் முழுவதுமாக தள்ளத்தக்க மதங்களாக இருந்து ஒரு சில மதங்கள் ஒரு சில விஷயங்களிலே வேதத்துக்கு விரோதமான கொள்கையை கொண்டிருக்கிறபடினாலே அவை தள்ளத்தக்கவையாய் அமைந்திருக்கிறபடியெல்லாம் காட்டி இறுதியில் இந்த எந்த குறையும் இல்லாத சாஸ்திரம் பாஞ்சராத்திர சாஸ்திரமே என்கிற அர்த்தம் வேதத்துக்கு முழுவதுமாக சம்மதமாய் எந்த விரோதமும் இல்லாததான சாஸ்திரம் பாஞ்சராத்திர சாஸ்திரம் என்று இறுதியிலே காட்டியிருக்கிறார். அவ்வாறு காட்டும் போது ஒரு சில வச்சனங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இல்லையே பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலும் ஏதோ இப்படி வேதத்துக்கு விரோதமான அர்த்தம் இருப்பது போல் தோன்றுகிறதே என்று கூறுவார்கள் என்பதாக அந்த வச்சனங்களை எடுத்து காட்டி அதை பூரபட்சமாக முன்வைத்து அந்த தோஷங்கள் எதுவும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தீண்டாது என்று நன்கு விளக்கியிருக்கிறார். இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கே அதிகரிக்கக்கூடியவன் உமுற்றுவாகிறான். இந்த லோகத்தினுடைய இன்பங்களுடைய அல்ப அஸ்திரத்துவ தோஷ துஷ்டத்துவம் முதலான குறைகளை எல்லாம் கண்டு பிரம்மத்தை அறிய வேண்டும் என்று ஒரு மும்முற்று இந்த சாஸ்திரத்தை அதிகரிக்கிறான். அத்தகையவனுக்கு உபதேசிப்பவரான சூத்திரக்காரரான ஆச்சாரியர் வேதத்துக்கு இன்னென்ன மதங்கள் விரோதமானவை, இன்னென்ன கொள்கைகள் விரோதமானவை என்னும் ஒவ்வொன்றாக எடுத்து இந்த பாதத்திலே உபதேசிக்கிறார். அவ்வாறு உபதேசிக்கும் போது இன்னது தியாஜ்யம், இன்னது தியாஜ்யம், இன்னது தியாஜ்யம் இதெல்லாம் விடத்தக்கதுன்னு சொல்லிட்டு வரச்சு அப்போது எது பற்றத்தக்கது என்றும் காட்டப்பட வேண்டி இருக்கிறபடினாலே இது உபாதேயம் என்று இறுதியில் பாகவத தர்மமான பகவத் சாஸ்திரமான பாஞ்சராத்திரத்தை எடுத்து காட்டினார் என்று கொள்ள குறையில்லை. ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக எது வழி என்று ஒருத்தரை கேட்டால் அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் நீ இந்த வழியில் போகாதே, இந்த வழியில் சென்றாயானால் உனக்கு பல ஆபத்துகள் நேரிடும். இந்த வழியில் போகாதே, அது நீ செல்ல வேண்டிய இடத்துக்கே போகாது. இந்த வழியிலே போகாதே, அதில் உனக்கு ஒரு சில சிரமங்கள் ஏற்படும். நீ வேறு சொல்லிகிட்டே வந்த கடைசியில் அப்போ எந்த வழியில் தான் போகிறதுன்னு சொன்னால் தானே அந்த வழியை கேட்பவன் அந்த வழியை பற்றி அவனாலே சொல்ல முடியும். ஆகையாலே இந்தந்த மதங்களிலெல்லாம் வேதவிரோத மதங்கள், சாங்கிய மதம் வேதவிரோதமாக இருக்கிறது, பௌத்த மதம் சர்வதா வேதவிரோதமாக இருக்கிறது என்று இந்த மதங்களில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் எடுத்து சொல்லும்போது, தாம் அறிந்த அனைத்து மதங்களிலும் குறை இருக்கிறது என்று ஆச்சாரியர் சொல்கிறாரே, அப்போது வேதத்துக்கு சம்மதமாக வேத அவிரோதமாக இருக்கக்கூடிய மதம் எதுவும் இல்லையோ என்று சோசிக்கிற சிஷ்யனை கண்டு பாஞ்சராத்திர சாஸ்திரமே வேதத்தோடு முழுவதும் சம்மதமாக, வைஷ்ணவ தர்மமாக இருக்கிற இந்த மதமே வேதத்தோடு முழுவதும் சம்மதமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் என்று காட்ட வேண்டியிருக்கையாலே, பிற மதங்களையெல்லாம் தியாஜ்யம் என்று காட்டி இதுவே உபாதேயம் என்று காட்டப்பட வேண்டியிருக்கையாலே, இந்த இறுதியில் சரமாதிகரணத்தில் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பிராமணியத்தை வெளியிட்டு இதுவே தமக்கு அபிமதம் என்று ஆச்சாரியராய் நின்று சூத்திரக்காரர் வெளியிட வேண்டியிருக்கையாலே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பிராமணியத்தை வெளியிட்டு தலை கட்டுகிறார். ஸ்ரீமன் மகாபுதபுரேர் ஸ்ரீமத் கேசவயுஜனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்.